கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே அவருடைய மகாபெருந்திட்டங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவினுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அருமை கர்த்தர் இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக வேண்டியதில் கூட மீண்டுமாக இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே தேவனுடைய உன்னதமான சத்தியத்தை நாம் பகிர்ந்து கொள்வதமாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதற்குடன் அநேக நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நம்முடைய கர்த்தர் இயேசுவின் மூலமாக மிகுந்த தாழ்வோடு நாம் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய இந்த பகுதிக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அதுக்கு முன்பதாக நான் சார்ந்திருக்கிற ஈரோடு கிளேசாவினுடைய ஒட்டுமொத்த சகோதர சகோதரனுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் அவருடைய விசேஷமான ஜபங்களை கூட உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்வது சந்தோஷமடைகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பானது கடைசி நாட்களில் சபை, த சர்ச் இன் தி லாஸ்ட் டேஸ் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்திற்கு ஆதார வசனமாக நீங்கள் வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு நிருபம் 3 அதிகாரம் முதல் வசனம், 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு எழுதின இந்த நிருபத்திலே 3 அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் விதமாக சொல்கிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக. அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுவாக ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில அவர் முழுமையாக முதலாக தன்னுடைய தேவனை, தன்னை படைத்தவரை தன்னுடைய இருதைகள் முழுவதுமாக அவர் வைத்திருப்பார். கர்த்தர் இயேசு ஒரு வார்த்தை கூட நமக்கு சொல்லியிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:37 அவர் விதமாக சொல்கிறார். 22:37
இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
அப்ப உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும், அதாவது சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆக இதே ஒரு கட்டளைதான் நம்மத்தையில கூட அங்க இருக்கு பார்க்கும். அப்ப இந்த ஒரு கர்த்தர் இயேசுனுடைய கட்டளையின் பேர்ல தான் ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபையானது கர்த்தர் இயேசுவின் மேல வைத்திருக்கிற அன்பில, அதே போல பிதாவாகிய தேவன் மேல வைத்திருக்கிற அன்பிலே அவர்கள் நிறைவாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் எந்த வகையில அவர்கள் தேவன் மேல மிகுதியான அன்பு அங்க வைத்திருந்தாங்கன்னு பார்க்கும் போது ஒரு 3 விஷயங்களை நான் சொல்கிறேன். கடுமையான சோதனைகளை அனுபவிக்கிற அந்த ஒரு சமயத்தில் தேவன் மேல முழுமையான அன்பு அவங்க வச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். தாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற கடுமையான சோதனைகள், அந்த பாடுகள் மத்தியில தேவன் மேல அவங்க கூடிய அன்பு, பெற்றுக்கொண்ட அந்த பாடுகளை சகிக்கும் போது, பொறுமையோடு கூட சகிக்கும் போது தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு அவர்கள் அனுபவித்திருந்தார்கள். இரண்டையும் காட்டிலும் மேலாக தங்களுடைய ஜீவனை விடும் போது தேவன் மேல அவர்களை அனுபவித்திருந்தார்கள். உதாரணத்துக்கு பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் எல்லாம் எடுத்துக்கலாம், நீங்க யாக்கோபு எடுத்துக்கலாம், பவுல் எடுத்துக்கலாம், ஸ்தேவான் எடுத்துக்கலாம். ஆக இவ்விதமான பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவனை விடுமளவுக்கு தேவன் மேல அவர்கள் அனுபவித்திருந்ததா கூட அங்க பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஜீவனை விடுவதற்கு அவர்கள் மத்தியில பயம் இல்ல, ஆனா மாறாக வைராக்கியம் இருந்தது நமக்கு தெரிந்ததுதான். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய இருக்கக்கூடிய தேவனுடைய தாசர்கள் கூட தங்களுடைய ஜீவனை இழப்பதற்கு தேவனுக்காக கொடுப்பதற்கு அவர்கள் துணிந்தார்கள். எங்க உதாரணத்துக்கு எடுத்து பார்க்கும்போது சிங்க கபிலே அவர்கள் போடப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல அக்னி ஜுவாலையில என்ன பண்ணாங்க, எரிந்து வீசப்பட்டார்கள். ஆக இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் போது தேவன் மேல வைத்திருக்கிற அந்த ஒரு வைராக்கிய நிமித்தமாக, தேவன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பிமித்தமாக அவர்கள் இந்த நிலையை அவர் கையில் எடுத்துக்கொண்டார்கள் பார்க்கிறோம். ஆனா இன்றைய நிலையில நம்ம பார்க்கும் போது நம்முடைய நாட்கள்ல இந்த ஒரு சமயத்துல தேவன் மேல நமக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நிச்சயமா என்ன பண்ணுவோம், எல்லாருமே கை தூக்குவோம், தேவன் மேல வைராக்கியம் இருக்கு அப்படின்னு. ஆனால் இவ்விதமான பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, சகிப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கா என்று சொல்லி கேட்கும் போது நிச்சயமாக இல்ல சொல்றாங்க சிஸ்டர் செய்கிறது வந்து தலையை ஆட்டுறாங்க இல்ல அப்படின்ட்டு. உண்மைதான், ஏன் என்று சொன்னால் அவிதமான அனுபவங்கள் ஒண்ணு என்ன பண்ணல நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் உதாரணம் சொல்ல போனா நம்ம வந்து சிங்க கெபிகள் இங்க இல்ல, அதே போல அக்னி ஜுவாலை இல்ல. அதனால ரொம்ப தைரியமா நம்ம சொல்லிடுறோம், தேவன் மேல நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், தேவன் மேல முழு அன்பு வைத்திருக்கிறேன். ஆனா இதனுடைய அதிகபட்சமான வெளிப்பாடு என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய ஜீவனை கூட கொடுப்பதற்கு நாம் துணிந்திருக்க வேண்டும். இவ்விதமான தேவன் மேல வைத்திருக்கிற அந்த வைராக்கியம், அவர் மேல வைத்திருக்கிற அன்பு நம்மத்திலிருந்து அங்க வெளிப்பட வேண்டும். ஆகவே அப்போஸ்தலன் பவுல் வந்து இந்த வசனங்கள் இந்த அதிகாரங்களை சொல்லும் போது இன்னொரு வசனம் கூட நீங்க படிக்கலாம், மூன்றாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் 2 தீமோத்தேயு 3:12.
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவார்கள். தெரிந்த பரிச்சயமான வசனம் தான். ஆனால் விதமான துன்பங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறோம். நம்ம ஈஸியா சொல்லிடலாம், ஆனா அந்த வாய்ப்புகள் இன்னும் நமக்கு வரல. அநேகமா நம்முடைய மூத்த சகோதரர்கள் அவிதமாதான் சொல்றாங்க, அவிதமான வாய்ப்புகள் நம்மத்தில வரும்போது அந்த வாய்ப்புகள் அந்த நேரங்களில் நாம் எந்த சூழ்நிலையில தேவனுக்காக வைராக்கியத்தோடு நாம் நிற்போம் என்பதை அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி அங்க பார்க்கலாம். அப்போ ஒரு புதிய சிஷ்யனுடைய அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் போது மிகுதியான காலப்போதி என்னவென்று சொன்னால் துன்பமான காலங்கள் தான் இருக்கும்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். இது கூட நம்ம வந்து நம்ம சுய பரிசோதனை பற்றி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில துன்பமான காலங்கள் அதிகமாக இருக்கா, இல்ல மனரமயமான சந்தோஷமான சூழ்நிலைக்கு அதிகமாக இருக்கா? இங்க சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாருனா, புதிய சிஷ்யனுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான துன்பமான காலங்கள் அங்க இருக்குன்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்படி இருக்கும் போது இவர் முழுமையாக தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வைராக்கியமான தேவன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை முழுமையாக அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக அங்கே இருக்கிறார். அப்ப இந்த புதிய சிஷ்யனுடைய ஆராதனை, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை, அவருடைய மனநிலை எவ்விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு பழக்கமான விஷயங்கள் தான். ஆனா இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள் இருந்து விடுபட்டு இருப்பாங்க, தெரிந்த விஷயம் தான், அடிப்படை விஷயம் தான். ஆனால் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, நம்மை பரிசோதித்து பார்க்கும்போது, இன்றைக்கு நம்ம புது சிஷியாக அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு பாடம் வந்து கடைசி கால இந்த சபை, இந்த கடைசி நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடைசி கால சபை, அந்த ஒரு சபையில் நம்ம அங்க பெற்றிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்ம வந்து பரிச்சை பண்ணி பார்க்கும் போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம தையில உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் சடங்காச்சாரங்கள் அங்க இருக்கான்னு சொல்லி பார்க்கும் போது உண்டா இல்லைங்களா? இல்ல அப்படி சொல்லலாம், ஆனால் முழுமையாக அதை சொல்ல முடியாது. அநேகமாக அநேக காரணங்கள் நம்ம சொல்லிட்டு போலாம். அதே போல தவறுதல்கள் மீறுதல்கள் நம்ம தையில அங்க இருக்கு. குறிப்பாக சொல்ல போது வேதத்தின் அடிப்படையில் அநேக தப்பறையான போதங்களை வந்து நம்ம ஆராய்ந்துட்டு இருக்கிறோம். அநேக ஒருவர் சிலர் பார்க்கிறோம், அப்ப வேத மாணவர்கள் நம்ம பார்க்கும் போது அவிதமான தவறுகள் நம்ம அங்க செய்து கொண்டிருக்கிறதா பார்க்கிறோம். பெரிய மாணவர்களே, மூன்றாவது விஷயம் பார்க்கும்போது மனிதர்களுடைய கோட்பாடுகள் அங்க பார்க்கிறோம். மனிதனுடைய கோட்பாடுகள், அவங்க வகுத்திருக்கிற அவங்களுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றி கூடியவர்களாக இருக்கும் அநேகம் பேர். அதை விதமா பார்க்கும் போது இதுல இருந்து புதிய சிஷ்டியாக முழுமதியாக அவர்கள் விடுபட்டிருப்பாங்க சொல்லி அங்க பார்க்கும். அப்ப இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது புதிய சிஷ்டியுடைய உறுதியான நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்தது தேவனுடைய காரியங்கள்ல, சத்தியத்திற்கு அடுத்த காரியங்கள்ல இவர்கள் நிலைத்திருப்பாங்க. எதற்காக சொன்னா, சகோதரர் ரொம்ப பிளைனா சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, இவர்கள் பாடுகளை அனுபவிக்க காத்துக் கொண்டிருப்பாங்க. தேவனுடைய சத்தியத்தில் தேவனுடைய நிலைப்பாடுகள்ல அவங்க நிலைத்திருப்பாங்க என்று சொன்னா எதற்காகனா, இவர்கள் பாடுகளை அனுபவிப்பதற்காக அந்த ஒரு நிலைகளில் உறுதியாக அவங்க நிற்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப விதமாக புதிய சிருஷ்டியானவங்க அழைக்கப்பட்டது முதல் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க கடந்து போகிறது, அவங்களுடைய முடிவு விதமாக கூட அங்க இருக்கு. அப்ப நான் பார்த்தோம் ஏற்கனவே பாடுகளை அனுபவிக்கிறது என்று சொன்னால் அதிகபட்சமாக தங்களுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வரைக்கும் புதிய சிருஷ்டிகள் அங்க கொண்டு போகப்படுவாங்க. பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியங்களை நாம் மனதில் அங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்தியத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருப்பாங்க. இது நமக்கு தெரிந்த வார்த்தை, சாதாரண ஒரு வார்த்தை, சத்தியத்திற்கு முழுமையாக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன்னு சொல்லி. அப்ப சத்தியத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய திட்டங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, சத்தியத்திற்கு முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்திருப்பாங்க. எவ்விதம்? ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் கழுவு நிருபத்தில் 3:9. அப்போஸ்தலர் எபிரேயர் கழுவு நிருபம் 1:9.
நீதியை விரும்பி அக்கிரமத்தை
வெறுத்திருக்கிறீர். இங்க பார்க்கும் போது என்ன சொல்றான்னா, கர்த்தர் இயேசுவை குறித்து சொல்லும் போது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். இந்த இரண்டு காரியம் புதிய சிஷ்டிக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவை போல நீங்க நடக்க வேண்டும் சொன்னால், முதல் நீதியை விரும்ப வேண்டும், அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். யாரெல்லாம் நீதியை நம்ம விரும்புறோம் சொன்னா, முழு மனதோடு நம்ம சொல்றோம், ஆம் நீதியை நான் விரும்புறேன், ரொம்ப ஆசைப்படுகிறேன், அதை நான் பெற்றுக் கொள்கிறேன். அடுத்தது பார்க்கும்போது அக்கிரமத்தை யாரெல்லாம் வெறுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அப்ப அக்கிரமத்தை முழுமையாக நம்ம வெறுக்கிறோமோன்னு சொல்ல பார்க்கும்போது இல்ல. அப்ப கர்த்தர் இயேசுவை போல நீதியை முழுமையாக விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறவர்களாக, அக்கிரமத்தை நாம் வெறுக்கிறவர்களாக அங்க இருக்க வேண்டும். கர்த்தர் இயேசுவை போல பாடுகளை அனுபவித்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய நிலையில கூட புதிய சிஷ்யானவர்கள் அவங்க இருக்கிறாங்க. இவ்விதமாக பார்க்கும் போது ஒரு புதிய சிஷ்யனுடைய வாழ்க்கை முழுவதுமாக, ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதுமாக இவர்கள் பாடு அனுபவித்து ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்புக்களாக அவங்க இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இவ்விதமான ஒரு வாழ்வை அவர்கள் வாழும்போது உலக ஜனத்தின் மத்தியில மாத்திரமல்ல சபைகள் மத்தியில ஒரு புதிய சிஷ்யானவங்க அவங்க வெறுக்கப்படுவாங்கன்னு சொல்லி பார்க்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த சபையினுடைய கால பகுதிகளை நாம் பார்க்கும் போது நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இரண்டாம் அதிகாரம் மற்றும் மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு சபையினுடைய ஏழு கால பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அநேகமா அடிப்படை வகுப்புல நாம் படித்திருக்கிறோம். அப்ப இந்த இரண்டு அதிகாரங்கள்ல நாம் பார்க்கும் போது சபையினுடைய ஏழு கால பகுதிகளை கோதுமை மற்றும் களை என்கிற அந்த ஓமைக்கு ஒப்பாக நாம் பார்க்கிறோம். இது எவ்விதமாக ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி பார்க்கும்போது, சுவிசேஷ யுகம் முழுவதும், அந்த சுவிசேஷ யுகம் துவக்கி சபையினுடைய முடிவு வரைக்கும், குறிப்பாக யுகத்தினுடைய முடிவு வரைக்கும் சபையினுடைய ஏழு நிலைகள் இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கோதுமை மற்றும் களையினுடைய இந்த ஓமையானது எங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தைகள் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் 24-30 வரைக்கும். ஆனால் அந்த வசனம் நீங்க படிக்க வேண்டாம், 24-26 வரைக்கும் நீங்க படிக்கலாம். 13 அதிகாரம் மத்தேயு.
வேறு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டது.
அப்ப இந்த வசனங்களிடம் பார்க்கும் போது கர்த்தர் இயேசு ஒரு உண்மை அங்க சொல்லுகிறதா பார்க்கிறோம். மிக பிரதானமான காரியம் என்னன்னு பார்க்கவா, கோதுமை மற்றும் களைகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனுஷன் நல்ல விதைகளை, கோதுமை மணிகளை அங்க விதைக்கிறத நம்ம பார்க்கிறோம். விதைத்த அந்த மனிதர்கள் தூங்கும் போது சத்துரு வந்து களைகளை அங்க விதைத்து போனதான் பார்க்கிறோம். அப்ப கோதுமை மற்றும் களை இதற்குண்டான அர்த்தங்கள் நமக்கு நன்றாக தெரியும். இந்த உண்மையுடைய முழு அர்த்தம் கூட நமக்கு தெரியும். கோதுமை என்பது நம்ம என்ன சொல்லலாம், உண்மை கிறிஸ்தவர் அவர்களை சொல்லலாம். சகோதரர் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, ட்ரூ கிறிஸ்டியன் சொல்றார். ஒருவகையில் நம்ம புதிய சிருஷ்டி நம்ம சொல்றோம், அது உண்மைதான். ஆனா இங்க சொல்லும் போது உண்மை கிறிஸ்தவர் என்று சொல்லி நாங்க சொல்றோம். கர்த்தர் இயேசு இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நல்ல விதைகள் அது ராஜ்யத்தினுடைய புத்திரர் என்று சொல்லி அங்க சொல்லப்படும். அதே போல களைகள் இங்க என்ன சொல்லி பார்க்கும் போது, இவர்கள் ஏற்கனவே சொன்னோம் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ். அப்ப பார்க்கும் போது இங்க யாருங்க, ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ், பொய் கிறிஸ்தவர்கள். நம்ம அநேகமாக பெயர் கிறிஸ்தவர் சொல்லுவோம், ஆனா இங்க சொல்லப்படுவது நாட் அந்த பெயர் கிறிஸ்தவர்கள் கிடையாது. இங்க என்ன சொல்லப்படுதுங்க, பொய் கிறிஸ்தவன், பொய்யான கிறிஸ்தவர்கள். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரே கூட்டம். இந்த கூட்டத்திற்குள்ள பார்க்கும் போது உண்மை கிறிஸ்தவர்கள் மற்றும் பொய் கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறத அங்க பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு இந்த உண்மைகளை சொல்லும் போது, நல்ல விதைகள் அது ராஜ்யத்தினுடைய புத்திரர், அந்த கலைகள் யாருடைய புத்திரருங்க, பொல்லாங்கனுடைய புத்திரர், சாத்தானுடைய புத்திரராக அங்க சொல்றார். பிரிமானவர்களே, உண்மை கிறிஸ்தவர்கள் மற்றும் பொய் கிறிஸ்தவர்கள் இவ்விதமாக அங்க வேறுபடுத்தி காண்பிக்கிறத அங்க பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனங்கள்ல நம்ம படிக்கும் போது இன்னொரு குறிப்பா விஷயம் நடக்குது. எழுந்து வந்த இந்த ஜனங்கள் போய் கேட்கிறாங்க எஜமான்ட்ட, இந்த மாதிரி கலைகள் அங்க விதைக்கப்பட்டிருக்கு, அதை என்ன பண்ணிருந்தாங்க, பிடிங்கிடமா. அப்ப எஜமான் சொல்கிற விஷயத்தை நீங்க படிக்கலாம், 13 அதிகாரத்தில் 27-29 மற்றும் 30.
அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு.
அப்ப களைகளை நீங்கள் பிடுங்கும் போது கோதுமை கூட நீங்கள் பிடுங்காதபடிக்கு என்ன பண்ணுங்க,
இரண்டையும் அறுப்பு காலம் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள்.
அப்ப இரண்டையும் நீங்க என்ன பண்ணலாம், இப்போதைக்கு அறுக்க வேண்டாம், அது அறுப்பு காலம் மட்டும் என்ன பண்றேங்க, விட்டு வைங்க சொல்லி அங்க சொல்ற. பிரியமானவர்களே, ஒரே நிலத்துல நல்ல விதைகள் கோதுமை மணிகள் அங்க இருக்கு, களைகள் கூட அங்க வளர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் நீங்க சொல்லும் போது என்ன சொல்றனா, இரண்டையும் நீங்க விட்டு வைங்க, குறிப்பாக அந்த களையும் அதோடு சேடு சேர்ந்து விட்டு வைங்க, அறுப்பு வரைக்கும் அறுவடை வரைக்கும் அதை விட்டு வைங்கன்னு சொல்லி அங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்கள்ல கர்த்தர் இயேசு இந்த உண்மையை குறித்து சொல்லும் போது என்னுடைய இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த விதையை நல்ல விதைகளை விதைக்கிறது நமக்கு தெரியும், அது யாருங்க, கர்த்தர் இயேசு அங்க விதைக்கிறதா பார்க்கிறோம். பொல்லாங்கன் அந்த களைகளை விதைக்கிறதை கூட நமக்கு தெரியும், சத்துரு அங்கடி சொல்லி அங்க பார்க்கிறோம். 37 வசனத்திலிருந்து 39 வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இவ்விதமாக நம்ம பார்க்கும் போது முதல்ல இந்த களைகளுடைய குணம் பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு தெரியும். களைகளுடைய குணம் எவ்விதமாக அங்க இருக்கும் சொல்லி ரசல் சொல்லும் போது, இந்த களைகள் அதுல இருக்கிறது வரக்கூடிய அந்த மணிகள், அதற்கும் மணிகள் உண்டு இல்லைங்களா, அதுக்கும் பலன் உண்டு இல்லையா. அப்ப அந்த மணிகள் எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், கோதுமை மணி எவ்விதமாக இருக்குதோ அதை போலவே இருக்குமா அந்த மணிகள் கூட, களைகளுடைய மணிகள் கூட. சாதாரண ஒரு நபர் போயிட்டு அந்த ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நல்ல பரிச்சயமான ஒரு விவசாயி தான் அதை கண்டுபிடிக்கணும், இது உண்மையாக சொல்றாங்க. அப்ப நல்ல கோதுமை மணி போலவே களைகளுடைய மணிகள் கூட அங்க இருக்கு, அந்த ஷேப் அந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குன்னு சொல்லி அங்க சொல்றாரு. ஆனால் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குணம் அங்க மாறுபட்டு இருக்கு சொல்றார். எப்படி? அப்ப கோதுமை மணியானது ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல போஷாக எங்க தருது தெரியும். ஆனா இந்த களைகளுடைய விதைகள் அது எவ்விதமாக குணத்தை கொண்டிருக்குன்னா, விஷத்தன்மை உடையதாமா சொல்றாரு, விஷத்தன்மை உடையதுன்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப இரண்டுக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றாக இருக்கும், பார்ப்பதற்கு ஒரே போல இருக்கும், ஆனா உள்ள இருக்கக்கூடிய குணம் அது நேர் எதிர் மாறாக அங்க இருக்கு. ஒன்று நம்மை தரக்கூடியதா இருந்தாலும் களைகளுடைய விதையினுடைய குணம் அது தீமை விளைவிக்கக்கூடியதாக அங்க இருக்கு. ஒன்னு இரண்டு பார்க்கும் போது கர்த்தர் இயேசு இந்த உண்மையில சொல்லும் போது அவர் அனுமதித்திருக்கிறார், கோதுமைகளோடு சேர்ந்து இந்த களைகளும் என்ன பண்ணோம் வளரட்டும் சொல்லி அங்க சொல்றாரு. கோதுமைகள் வளருதா, வளரட்டுப்பா, கூட களைகள் வருது பரவாயில்ல, அதுவும் சேர்ந்து வளரட்டும். பாருங்க எவ்வளவு ஒரு கொடிதான விஷயம் நடந்துட்டு இருக்கு. பாருங்க இங்க பார்க்கும் போது நல்ல நன்மை தரக்கூடிய கோதுமை மணிகள் அதை போன்றே அதே சாயல் இருக்கக்கூடிய களைகளுடைய மணிகள் அது விஷத்தன்மை கொண்டது, அது தீங்கு விளைவிக்கூடியது, இரண்டும் ஒன்றாக அங்க வளரட்டும். நமக்கு தெரியும் இந்த பூமி அப்படிங்கிறது, அந்த நிலம் அப்படிங்கிறது உலகம், கர்த்தர் இயேசு அங்க சொல்லிட்டார். ஆனால் இன்னும் ஆழமான விஷயங்கள் பிரதர்சல் வந்து இங்க பாயிண்ட்ல கொடுக்கிறார், அதை குறித்து நம்ம படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக அங்க இருக்கு. பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்னொரு விஷயம் பார்க்கும் போது இந்த நிலத்தில் உள்ள காரியங்கள், தண்ணீர் மற்றும் உரம், அந்த சத்துக்கள் எல்லாவற்றையும் கோதுமை மணிகள் எடுத்துக் கொள்கிறதோ இல்லோ, ஆனா அதற்கு முன்பதாக என்ன பண்ணுங்க, இந்த களைகள் அங்க முழு சத்துக்களையும் எடுத்துக் கொள்ளக்கூடியதாக அங்க இருக்கு, அதை கூட அங்க சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது கோதுமை மணியுடைய வளர்ச்சியை இந்த களைகள் அங்க குறைக்கிறது அல்லது தடை செய்கிறது, இது முக்கியமான விஷயம். நான்காவது விஷயமா சொல்ற, அப்ப விதமாக களைகளுடைய அந்த களைகளின் மணிகளினுடைய குணத்தை குறித்து இங்க பேசுகிறார். இப்ப அந்த சபைகளுடைய காலப்பகுதிகளுக்கு நாம போவோம். முதல் 6 காலகட்ட சபையை குறித்து இங்க பேசும் போது சகோதரர் என்ன எழுதான் பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு சொன்ன விதமாகவே அந்த களைகளும் சேர்ந்து அங்க வளரட்டும், இந்த 6 காலகட்ட சபையை முழுவதுமாகவே களைகள் கூட அங்க சேர்ந்து இருக்கட்டும். யாருங்க இந்த களைகள்? வசனம் சொல்லுது இவர்கள் சத்தனுடைய, சாத்தனுடைய, பொல்லாங்கனுடைய புத்திரர் என்று சொல்லி அங்க சொல்லப்படுது. அப்ப இந்த வகையில பார்க்கும் போது ஒரு அனுமதி அங்க கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உவமையை சொல்றது என்ன ஒரு காரணத்துக்காக அப்படின்னு பார்க்கும் போது, ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை, ஒரு வேறுபாட்டை ஜனங்களுக்குள்ளாக பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக அங்க காண்பிக்கிறது அங்க பார்க்கிறோம். பெரியமான சகோதர சகோதரர்களே, இன்னும் தெளிவாக சில விஷயங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். கர்த்தர் இயேசு இந்த உவமையை சொல்லும் போது இதனுடைய முடிவு எங்க இருக்கு பார்க்கும்போது அறுவடையில இருக்குன்னு சொல்லி அங்க சொல்லி முடிக்கிறாரு. வசனம் கூட நீங்க படிக்கலாம், 13:39 வசனம், மத்தேயு 13:39.
அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு.
அப்ப அறுப்பு உலகத்தினுடைய முடிவு ஏற்கனவே சொல்லிட்டாரு, அறுவடை வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, காத்துருங்க, அதை ஒண்ணும் பண்ண வேண்டாம். அறுப்பு உலகத்தினுடைய முடிவு நமக்கு தெரியும், எண்ட் ஆஃப் தி ஏஜஸ் அங்க சொல்லப்படுது. யுகத்தினுடைய முடிவு, யுகத்தினுடைய முடிவு. அப்ப இந்த வகையில அங்க சொல்லும் போது சபைகளினுடைய அந்த 7 கால சபையினுடைய அந்த முடிவுல அறுவடை அங்க இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த அறுவடை நல்ல விதைகள் மற்றும் இந்த கலைகளுடைய விதைகள் இதற்கு இரண்டுக்கும் ஒரு முடிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். ஆக அந்த வகையில் பார்க்கும் போது சபையினுடைய முதல் பகுதி நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். சபையுடைய முதல் பகுதியில் பார்க்கும் போது நமக்கு தெரியும் முதல் சபை எபேசு சபை நமக்கு தெரியும். வசனம் படிக்கலாம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2:2, வெளிப்படுத்தல் 2:2.
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்.
அப்ப இந்த வசனங்களை பார்க்கும் போது முதல் சபையாக எபேசு சபை குறித்து கர்த்தரேசு அங்க பேசுகிறதங்க பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில பார்க்கும் போது எபேசு சபை எங்க துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும் இந்த கோஷ நாள்ல அப்போஸ்தலர்கள் மத்தியில தேவனுடைய ஆவி அங்க கொடுக்கப்படும் போது இவ்விதமாக முதல் சபை சபையுடைய முதல் பகுதி அங்க துவங்கியதாக நமக்கு தெரியும். இங்கத்தான் முதல் முதல்ல விதை விதைக்கப்பட்டது. கர்த்தர் இயேசு சொன்ன அந்த உண்மையில விதைக்கப்பட்ட அந்த விதைகள் இங்கதான் முதன் முதலாக விதைக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இந்த வகையில பார்க்கும் போது இந்த முதல் சபையில கர்த்தர் இயேசு இதை குறித்து என்ன சர்டிபிகேட் அவங்க கொடுக்கிறாருன்னு பார்க்கும் போது இந்த 2 நம்ம படித்தோம். இந்த எபேசு சபை அதுல ஒரு உறுதியான அஸ்திபாரம் அங்க போடப்பட்டிருந்தது சொல்றோம். அந்த பேசிக் பவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க இருந்தது நமக்கு தெரியும். வசனங்கள் அவிதமாக சொல்லுது, கர்த்தர் இயேசு கூட அங்க சாட்சி கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் இயேசுனுடைய நேரடியான போதகங்களை வந்து பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் இருந்த சபை, அந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை சுவிசேஷமாக உறுதியாக வைராக்கியத்தோடு பிரசங்கித்த அந்த முதல் சபை எபேசு சபை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்களே. அப்ப இந்த ஒரு சபையில பார்க்கும் போது அப்போஸ்தல் பவுல் இந்த சபைக்குண்டான ஒரு எச்சரிப்பு உண்டான வார்த்தை கூட அங்க கொடுக்கிறது நமக்கு தெரியும். அது கூட நம்ம வாசிச்சிடலாம். அப்போஸ்தல் பவுல் எபேசுக்கு நிருபத்தில் 5:11, எபேசியர் 5:11.
களையற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
நல்லா படிச்சா பார்க்கும் போது கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கனியற்ற அந்தகார கிரியைகள் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தல் பவுல் இந்த எபேசு சபைக்கு அங்க சொல்லுறதா பார்க்கணும். அப்ப இந்த ஒரு வசன பகுதியை பார்க்கும் போது ஒரு உறுதியான அடிப்படை கர்த்தர் இயேசுனுடைய அந்த வார்த்தைகள் மேல விசுவாசத்தின் அடிப்படையில இந்த ஒரு சபை கட்டப்பட்டதாக அங்க இருக்கு. ஆனா இருந்த போதிலும் அப்போஸ்தலனுடைய இந்த எச்சரிப்பு பார்க்கும் போது அங்கே கூட கலைகள் விதைக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை அங்க இருந்திருக்கு, கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும் போதுதான் அப்போஸ்தல் பவுல் இந்த ஒரு வார்த்தையை அங்க ஒரு எச்சரிப்பாக சபைக்கு கொடுக்கறதாங்க பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம சபைகளை பார்த்து வரும்போது 6 சபைகள்ல நீங்க தொடர்ந்து பார்த்தா இந்த சபை ஒவ்வொரு காலப்பொயினுடைய முடிவுல, ஒவ்வொரு சபையினுடைய காலப்பொயின் முடிவுல தங்களுடைய சாட்சியை அங்க வெளிப்படுத்தினது கூட நமக்கு தெரியும். அப்ப விதமாக பார்க்கும் போது இன்னொரு வசனம் கூட பிடிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷத்துல 2:10, வெளிப்படுத்தல் 2:10.
நீ படப்போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே.
அப்ப சபையில அந்த சபையினுடைய பகுதிகள் இருக்கக்கூடிய உண்மை பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் படக்கூடிய அந்த பாடுகளை குறித்து கர்த்தர் இங்க பேசுகிறார். அவர்கள் கொடுத்த சாட்சிகளை குறித்து தொடர்ந்து வாசிங்க.
இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
அப்ப இவ்விதமாக அங்க சொல்றார். இப்ப தொடர்ந்து நம்ம சபைகளை குறித்து 2, 3, 4, 5 சபைகள் குறித்து நம்ம பார்க்கும் போது கடைசியாக 6 சபையை நம்ம பார்க்க வேண்டும். 6 சபை நமக்கு தெரிஞ்சதுதான் பிலடெல்பியா சபை. அதனுடைய காரியங்கள் எங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்க வெளிப்படுத்தும் விசேஷம் 3:17 நீங்க படிக்கலாம், மணிக்கணி 7 3:7.
பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது.
போதும், இந்த சபைக்கு கர்த்தர் இயேசு சொல்லுகிற இந்த அருமையான வார்த்தைகளை குறித்து நமக்கு தெரிந்ததுதான். ஆனா இந்த சபையுடைய காலப்பகுதி இல்ல, காரியங்கள் என்னவாக இருந்தது அது கூட நமக்கு தெரியும். பெரியமான சகோதர சகோதரிகளே, இங்க இந்த சபையில முதல் சபையில பார்க்கும் எபேசு சபையில அந்த சத்தியத்துல மிகுந்த உறுதியாக அந்த அடிப்படை மிகுந்த உறுதியாக கட்டப்பட்டவர்களாக எபேசு சபை இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் வரும்போது கிட்டத்தட்ட 6 சபை பார்க்கும் போது கள்ள போதகங்கள் விசேஷமாக சர்வ சொல்லும் போது போப் மார்க்கத்தினுடைய கள்ளப்போதங்கள் மிகுதியாக அங்க இருந்தது. நம்ம பார்த்து கொண்டு வரோம் கலை, கலையுடைய விதைகள் ஆரம்பத்தில் அங்கு விதைக்கப்பட்டது. ஆனால் இங்கு பார்க்கும் போது இந்த கலைகள் நன்றாக வளர்ந்து கோதுமை செடிகளோடு கூட இதுவும் ஒரு செடியோடு செடியாக அங்கு வளர்ந்து நிற்கிறது அங்க பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அநேக கள்ளப்போதகங்கள் துர்போதங்கள் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்திற்கு எதிரான கட்டளைகள் பிரமாணங்கள் அங்கு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய உன்னதமான சத்தியம் அங்கு மறைக்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம்தான். ஆனா இருந்த போதிலும் இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது விசுவாசத்திற்கும் உண்மைக்கும் புறம்பான சத்தியம் அங்க உறுதியாக போதிக்கப்பட்ட வந்த நிலையில அங்க சீர்திருத்தவாதியாக நம்முடைய தூதன், ஆறாம் தூதன் அங்க இருக்கிறார், லூதர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அவர் சில சத்தியமுள்ள காரியங்களை உறுதியாக அங்க சாட்சியாக அந்திகிறிஸ்துவனுடைய அமைப்புக்கு முன்பாக அங்க வைக்கிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த வகையில் பார்க்கும்போது இவர் கொடுத்த உறுதியான ஒரு குரல் இங்க சொல்லும்போது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அருமையான வார்த்தைங்க, விசுவாசிகள் அனைவருக்கும் ஆச்சாரியத்துவம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க சொல்கிறார். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசிகளாக அது மாத்திரமல்ல கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்களுக்கு என்ன ஒரு காரியம் வேணும் இருக்கணும் அப்படின்னா ஆச்சாரியத்துவம். ஏன் இந்த காரியத்தை அங்க சொல்றான்னு பார்க்கும் போது, ஆச்சாரியத்துவம் தேவனுக்கு ஊழியம் பண்றது தேவனுடைய பிரதிநிதிகள் யாரு, நாங்க தான் என்று சொல்லி போப் மார்க்கம் அங்க அறைக்கூவல் விட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம் உறுதியாக அந்த ஒரு காரியங்களை அங்க வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நம்முடைய ஆறாம் தூதன் இவர் வந்து இந்த ஒரு காரியத்தை வைக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே எப்படி அழைக்கப்பட்டிருக்காங்க, அவர்கள் ராஜாக்களும் ஆச்சாரியமாக அங்கு அழைக்கப்பட்டிருக்கார். அந்த வகையில் பார்க்கும் போது எல்லாரும் ஆச்சாரியத்துவம் அவர்களுக்கு உண்டு, தேவன் அங்க கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க வைக்கிறதா கூட அங்க பார்க்கிறோம் பிரிமானவர்களே. ஆனா இருந்த போதிலும் இங்க நம்ம பார்க்கிறோம் கலைகளும் அது மிகுதியாக வளர்ந்திருந்தது. இந்த ஒரு காலப்பகுதியில கோதுமை மணிகள் அது தன்னுடைய பலனை கொடுத்திருந்தாலும் கூட, கோதுமை செடிகள் பலனை கொடுத்திருந்தாலும் கூட, கலைகள் அதிகமாக அங்க வளர்ந்ததுனால அதனுடைய வளர்ச்சியை அது குறுக்கி போட்டது, அது நெருக்கி போட்டதுன்னு சொல்லி அங்க பார்க்கணும். இதுதான் உண்மையான ஒரு சூழ்நிலை அங்க இருந்தது. இப்ப இதை தொடர்ந்து நம்ம ஏழாவது சபைக்கு வரும்போது லவோதேக்கியா சபை, அதை குறித்து நம்ம பார்க்கும் போது வசனங்கள் படிக்கலாம். 3:14
லவோதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமீன் என்பவர் சொல்லுகிறதாவது.
அப்ப இங்க லவோதேக்கியா சபையை குறித்து கர்த்தர் இயேசு அங்க பேசும்போது இவ்விதமாக சொல்லுகிறார். வசனங்கள் நமக்கு கிட்டத்தட்ட 18-19 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும் போது இதனுடைய நிலைமையை குறித்து அங்க பேசுகிறார், அவருடைய நிலையை குறித்து அங்க பேசுகிறதா அங்க பார்க்கிறோம். ஆனா இருந்த போதும் பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64:6 64:6
நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது.
அப்ப இவ்விதமாக யாருடைய சூழ்நிலை அங்க இருந்தது, யாருடைய நிலை அங்க இருந்தது பார்க்கும் போது இந்த ஏழாம் கால சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் நிலை அங்கிருந்ததன் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தர் இயேசு இதை குறித்து பேசும்போது இவர்கள் எந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க, ஏழாம் காலத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எந்த நிலையில் இருக்காங்க, நமக்கு தெரிந்த வசனம் தான் 3:14 நீங்க படிக்கலாம், 15-17 படிக்கலாம்.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல.
இங்க பார்க்கும் போது அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் அவங்க வெதுவெதுப்பா இருந்ததை கூட அங்க பார்க்கிறோம். ஆனா இருந்த போதிலும் கர்த்தர் இயேசு அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை கூட நீங்க படிக்கலாம், 17
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிசியம் பண்ணேன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா.
அப்ப இந்த வகையில பார்க்கும் போது ஏழாவது கால சபையினுடைய நிலை விதமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், சபையானது கடைசி நாட்கள் எவ்விதமாக அங்கு இருக்கு அதுதான். இப்ப நம்ம எந்த ஒரு காலப்பகுதியில இருக்கிறோம் சொன்னா, இந்த ஏழாவது கால சபையினுடைய பகுதியில தான் இருக்கிறோம் லவோதேக்கியா சபை. இந்த சபையினுடைய நிலைமை என்ன, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம பார்த்தோம். அதே போல இங்க வெளிப்படுத்தல பார்க்கும் போது கர்த்தர் இயேசு இந்த சபையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்கிறதை விட, இந்த சபையில பங்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்மை குறித்து கூட இவ்விதமாக தாங்க சாட்சி கொடுக்கிறார். நாம் எவ்விதமாக அங்க இருக்கிறோம் அப்படின்னா, நிர்பாக்கியம் உள்ளவர்களாக அங்க இருக்கிறோம், நிர்வாணிகளாக அங்க இருக்கிறோம், குருடர்களாக அங்க இருக்கிறோம். ஆனா ஒரு வகையில் அவிதமாக தான் இருந்தோம். தேவன் அவருடைய சத்தியத்தை கொடுத்து எல்லா விதத்திலையும் நம்ம பண்ணித்தரோம், ஐஸ்வர்யங்களாக நம்மை ஆக்கியிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் பிடிமானவர்களே. ஆனா இருந்த போதிலும் உண்மை நிலவரம் இன்னும் பார்க்கும்போது, சபையில் இருக்கக்கூடிய நிலை என்னன்னு பார்க்கும்போது, இதை குறித்து தான் சகோதரர் எங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யுகத்தினுடைய முடிவு அது அறுவடையில முடியுதுன்னு சொல்லி கர்த்தர் இயேசு சொன்னார். ஆனால் சபையை தாண்டி வெளியே கர்த்தர் இயேசு சொல்லும் போது, சபையை தாண்டி வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த யுகம் முடியும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும் அதை கூட நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் வசனம் 25 மற்றும் 26.
சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் சந்திரனிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம்.
அப்ப விதமாக வசனங்கள் படிக்கும் போது உலகத்தில் நடக்கூடிய அநேக மிகப்பெரிய மாற்றங்கள், இது மனிதர்களுடைய மனது சோர்ந்து போகும்படியாக அது அவர்களை ஏதுவாக்க முடியும் சொல்லி அங்கு பார்க்கிறோம். ஆனால் இருப்பினும் பெருமான சகோதர சகோதரிகளே, சபைக்குள்ளாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதுதான் ஒரு புதிய சிருஷ்டிக்கு மிக முக்கியமாக இருக்கு. சபைக்கு உள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் இது ஒரு புதிய சிருஷ்டியை உண்மையாகவே மகிமையடைய செய்கிறதா, அல்லது இந்த உலகத்தில் அவங்க மாண்டு போக பண்ணுகிறதா, இதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு. அப்ப பார்க்கும்போது இந்த லவோதேக்கியா சபையில என்ன காரியம் அங்க நடக்குது சொன்னா, மிக முக்கியமான விஷயம் இங்க ஒரு பிரிக்கிற அல்லது பிரிவு செய்கிற, இன்னும் சொல்லப்போனா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி இது என்று சொல்லி அங்க பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார், மணிகள் வளர்ந்து அதே போல கலைகள் கூட சேர்ந்து வளரட்டும். ஆனால் இது இரண்டு இருவேராக பிரிக்கக்கூடியது என்னன்னு பார்க்கும்போது, யுகத்தினுடைய முடிவு அந்த முடிவுல நடக்கூடிய அறுவடை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில நிச்சயமாகவே ஒரு பிரிவு அங்க நடக்கும் சொல்லி பார்க்கிறோம். செப்பரேஷன் இன் டைம், அந்த சமயத்தில் அந்த காலப்பகுதியில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவு. அப்ப இதை குறித்து நம்ம நிச்சயமாக பார்த்தாகணும். ஏனால் கர்த்தர் இயேசு சொன்ன ஊமை அவிதமாக அங்க இருக்கு. இப்ப லவோதேக்கிய சபையினுடைய அறுவடை அது மிக முக்கியம். ஏன்னா இந்த அறுவடை தான் நமக்கு தெரியும், ஒவ்வொரு சபையினுடைய காலப்பகுதியிலும் ஒரு சிறிய அறுவடை நடந்ததுன்னு சொல்லி சகோதரர் அங்க சொல்றார். ஆனால் ஒட்டுமொத்த சபையினுடைய 7 காலப்பகுதியில் இருக்கக்கூடிய சபையினுடைய மொத்த அறுவடை எங்க நடக்குதுன்னு சொன்னால், இங்கதான் லவோதேக்கிய சபையினுடைய கடைசி பகுதி, அந்த அறுவடையில தான் இந்த யுகத்தினுடைய முடிவு, சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு கூட இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப லவோதேக்கிய சபையினுடைய அங்க இருக்கக்கூடிய புதிய சிஷ்யனுடைய மனநிலை அது எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சில விஷயங்களை சகோதரர் நமக்கு அங்க கொடுக்கிறார், நாம் பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது அவர்கள் சபையில நடக்கக்கூடிய, நான் சொல்லுகிறது என்னன்னா, உண்மை புதிய சிருஷ்டிகள். ஏன் உண்மை புதிய சிருஷ்டிகள்னா பின்னாடி சகோதரர் சொல்றார். இங்க பார்க்கும்போது புதிய சிருஷ்டிகள் சத்தியத்தை சத்தியத்தின்படி பெற்றுக்கொண்டு அதற்கு உண்மையா இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள். இவர்கள் சபையின் மத்தியில் இருக்கும் போது ஏனோ தானோ அப்படின்னு அங்க இருக்கிறது இல்ல. ஜனங்கள் மத்தியில பழகனா போதும், பேசினா போதும் அப்படிங்கறது இருக்குல்ல. சகோதரன் சகோதரி அப்படிங்கிற மேம்போக்கான ஒரு உறவுக்குள்ள இருந்தால் போதும் சொல்லி அவங்க நினைக்கிறது இல்ல. மாறாக சில விஷயங்கள் கொடுக்கும் போது, முதல் பாயிண்ட், சபையில் உள்ள உலக பிரகாரமான காரியங்கள் இல்ல, இவங்க மனம் ரொம்ப சஞ்சலப்படுமாமா. ஒரு புதிய உண்மையான புதிய சிஷ்யனுடைய மனநிலை, சபைக்குள்ள இருக்கக்கூடிய உலக பிரகாரமான நிலைகளை கண்டு இவங்க ரொம்ப நொந்து போவாங்களாமா. இங்க சொல்லும் போது புலம்புவார்கள் சொல்லி எங்க சொல்றார் சகோதரர். இந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலை, வேர்ல்ட்லி அட்மாஸ்பியர், இதை குறித்து அதிகமாக அவர்கள் வருத்தப்படுவாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் சொல்லும் போது இங்க அடுத்தது சொல்றாரு, கமர்ஷியல் அட்மாஸ்பியர் அங்க சொல்றார். கமர்ஷியல் அட்மாஸ்பியர் எங்க இருக்குன்னா சபைக்குள்ள அங்க இருக்குமாமா. அப்படி பார்க்கும் போது வியாபாரம் வர்த்தக ரீதியான ஒரு சூழ்நிலை சபைக்குள்ள அங்க இருக்குன்னு சொல்லி சொல்றார். இதை குறித்து இதை பார்க்கும் போது உண்மை பரிசுத்தவான்கள் அவர்கள் ரொம்ப மனசஞ்சலப்படுவாங்க. என்று சொன்னால் உண்மையான சத்தியத்தை இவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, உண்மையுள்ள ஒரு விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவங்க விரும்புறாங்க. தாங்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய உடன் சகோதர சகோதரர்கள் கூட அவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதற்கு எல்லாவித உதவிகளும் கூட இவங்க செய்யறாங்க. எல்லா உதவிகளையும் செய்து அதுக்கப்புறமும் ஜனங்கள் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது மிகுந்த வியாகுலப்படக்கூடியவர்கள் இந்த புதிய சிருஷ்டிகள் தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்படுது. பிரியமானவர்களே, அது மாத்திரம் சொல்லும் போது இவ்விதமாக சபைக்குள்ள இருக்கும் போது தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள ஆராதனை அது கெடுக்கப்பட்டு போகுதுன்னு சொல்லி இவங்க வருத்தப்படுவாங்க. தேவனிடத்துல அவங்க முறையிடுவாங்கன்னு சொல்லி அங்க சொல்லப்படும். அடுத்தது பார்க்கும்போது சபையினிடத்துல இருக்கக்கூடிய ஆவியின் குறைபாடு இங்க சொல்லும் போது சொல்றார், லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்க சொல்றார். ஆவியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டு இவங்க மனம் மகிழ்வாங்க, மனம் வருத்தப்படுவாங்க. மூன்றாவது விஷயம் பார்க்கும்போது சத்திய குறைபாடு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இங்க பேசுறாங்க, தயவு செய்து யாரும் தவறா நினைச்சிடாதீங்க. இங்க என்ன சொல்ற பார்க்கும் போது சத்திய குறைபாடு சொல்லும் போது லேக் ஆஃப் டாக்டர்னல் டீச்சிங், லேக் ஆஃப் டாக்டர்னல் டீச்சிங். இதுவரைக்கும் ஓகே, ஃப்ரம் புல்பிட் சொல்றார், தேவனுடைய இந்த ஒரு சன்னிதானத்திலிருந்து இங்க சொல்லக்கூடிய சத்திய குறைபாடுள்ள சத்தியங்கள் அல்லது ராங் டாக்டர்ஸ் அங்க வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எங்கன்னு பார்க்கும்போது இந்த ஏழாவது காலகட்ட சபை, லவோதிக்க சபை, குறிப்பாக இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே பங்கு பெற்றிருக்க இந்த சபையில சொல்லி அங்க சொல்ற சகோதர சகோதரிகளே, இங்க பார்க்கும் போது இதை குறித்தும் இவர்கள் மிகுந்த சஞ்சலம் அடைகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸா இருந்தாலும் கூட நீங்கள் ஜீரணிச்சுக்கணும் சொல்லி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக சொல்லும் போது இன்க்ரீசிங் அப்பீல்ஸ் ஃபார் டொனேஷன், இதெல்லாம் எப்படி அவர் பேசுறான்னு தெரியல. பிரியமானவர்களே, இவ்விதமாக சொல்லும் போது தான் இந்த சபை குறித்து கர்த்தர் இயேசு ஏற்கனவே சொல்லும் போது நீங்கள் அனலா இருங்க அல்லது குளிரா இருங்க, இரண்டும் இல்லாமல் நீங்க எப்படி இருக்கணும், வெதுவெதுப்பாக நீங்கள் இருக்க வேண்டாம்னு சொல்லி அங்க சொல்கிறார். ஆனால் இந்த புதிய சிஷ்யர்கள் கூட, இந்த உண்மை பரிசுத்தவான்கள் கூட இதே நிலையில தான் இருக்கிறவங்களை பார்த்து அவங்க வருத்தப்படுகிறான்னு பார்க்க. அதனால்தான் இன்னைக்கு அநேக விதமான சத்தியங்கள், உறுதியான சத்தியங்கள், எச்சரிப்புக்கு உண்டான தேவனுடைய வார்த்தைகள் சபைகள் மத்தியில அங்க போதிக்கப்பட இருக்கு. அப்ப இதை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒருவேளை நாம் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலை கடந்து போக வேண்டும் சொன்னால் உண்மையாக தேவனுடைய சத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்மை காண்பிக்க வேண்டியவர்களாக அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகள், அப்ப இதை குறித்து இவர்கள் தன்னுடைய வேண்டுதல வைக்கும் போது கர்த்தர் இயேசு இவர்களுக்கு என்ன பதில் கொடுப்பார்? ஏன்னா இவர்கள் இதை குறித்து வருத்தப்படும் போது கர்த்தர் இயேசுவோ நம்முடைய தேவனோ இந்த ஏழாம் சபையை பார்த்து அவர் வருத்தப்படுவாரா இல்லைங்களா? நிச்சயமா உண்டு. அநேக எதிர்பார்கள் மத்தியில பார்த்துக் கொண்டிருக்கா. ஏன்னா சபையினுடைய முடிவு வந்துடுச்சு, அந்த காலம் அந்த நேரம் வந்துடுச்சு. அப்ப இந்த சமயத்துல இவ்விதமாக அநேக சகோதர சகோதரர்கள், அநேக என்னுடைய பிள்ளைகள் இவ்விதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நிச்சயமாக தேவன் கூட அவங்க வருத்தப்படுவார். ஆனால் கர்த்தர் இயேசு இந்த உண்மை கிறிஸ்தவர்களுக்கு, உண்மை பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு கூட நாம் பார்க்கலாம். வசனங்கள் படிக்கலாம். மூன்றாம் அதிகாரம் 18 வசனம், வெளிப்படுத்துதல் 3:18.
நான் நீ ஐசுவேவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்களுக்கு களிங்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்.
அப்ப விதமாக கர்த்தர் இயேசு இந்த பரிசுத்தவான்கள் பத்தி அங்க சொல்லும் போது ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார்னா இந்த காரியங்களை அங்க கொடுத்திருக்கிறாரு. இன்னொன்னு சொல்லும் போது உனக்கு விதமாக கொடுக்கும் போது இதே காரியத்தை நீ தொடர்ந்து என பண்ணு, நீ தொடர்ந்து உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அதை கொடு, இதுல குறைவுபட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கொடு. அப்படி இருக்கும் போது இதை குறித்து நீ என்ன பண்ண, கவலைப்படாத. ஆனால் நீ பட்ட அந்த பாடுகளுக்கு உனக்கு ஒரு பலன் உண்டு. அது என்ன பலன்? நீங்க வசனங்கள் படிக்கலாம். அதே அதிகாரத்தை 20 வசனம்,
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் நின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்.
அப்ப இவ்விதமாக அந்த புதிய சிருஷ்டிக்கு ஒரு வாக்குத்தத்தம் கூட அங்க பண்ணிருக்கிறார். இப்ப வாசற்படியில இருந்து நான் கதவை அங்க நான் தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் அந்த இருதயத்தினுடைய கதவை அங்க திறக்கும் போது நான் அவனோட உட்பிரவேசித்து அவனோட கூட நான் போஜனம் பண்ணுவேன் சொல்லி அங்க சொல்றேன். அப்ப அந்த இரண்டு, இந்த ஒரு வார்த்தை இரண்டு பேருக்குமே அங்க புரிந்துகிறதாக அங்க இருக்கு. ஒருவேளை நான் எல்லாருடைய செவியும் நான் தட்டி கொண்டு போறேன், என்னுடைய வார்த்தைகள் மூலமாக எல்லாருடைய இருதயங்களும் தட்டி கொண்டு போறேன். யார் ஒருவன் என்னுடைய வார்த்தைகளில் உணரப்பட்டவராக, யார் ஒருவன் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உண்மையை காண்பிக்க முயற்சிக்கிறாங்களோ அவங்களோடு கூட நான் என்ன பண்ணுவேன், நான் போஜனம் பண்ணுவேன், என்னுடைய காரியங்களும் அதிகமாக நான் அவளோடு கூட பகிர்ந்து கொள்வேன், என் திட்டங்களை பகிர்ந்து கொள்வேன். கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை. பிரியமான சகோதர சகோதரர்களே, இங்க பார்க்கும் போது இந்த ஏழாவது சபையினுடைய நிலை, குறிப்பாக பரிசுத்தவானுடைய நிலை கூட அங்க பார்த்திருக்கிறோம். ஆனா சபையினுடைய நிலை என்ன இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நான் சொன்னபடி இது ஒரு பிரித்தலின் நேரம், ஒரு பிரிவை உண்டு பண்ணக்கூடிய நேரம் சொல்லி அங்க பார்க்கிறோம். டைம் ஃபார் செப்பரேஷன் நம்ம சொல்லலாம். கோதுமை மணி வகுப்பார் ஒரு பக்கமாகவும், இன்னொரு வகுப்பார் கலை என்கிற அந்த வகுப்பார் இன்னொரு பக்கமாகவும் அங்க பிரிக்கப்பட போகிறான்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களை, விதமாக சொல்லும் போது, இங்க நேரடியாக சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, கோதுமை வகுப்பார் மற்றும் கலை வகுப்பார், இதற்கு பெயர் கூட நம்முடைய சகோதரர் அங்க கொடுத்திருக்கிறார். அவர் மூன்று பேர்கள் அங்க கொடுத்திருக்கிறார், படித்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் நாமினல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேத மாணவர்கள் யாரிடமிருந்து அங்க பிரிக்கப்பட போகிறாங்கன்னு பார்க்கும்போது, பெயர் அளவில் இருக்கக்கூடிய வேத மாணவர்கள் மத்தியிலிருந்து அவங்க பிரிக்கப்பட போகிறாங்க. அடுத்ததாக சொல்லப்படும் போது, நியூ கிரியேஷன் ஃப்ரம் நாமினல் நியூ கிரியேஷன் சொல்றார். இதை குறித்து அவர் எப்படி சொல்றான்னு பார்க்கும்போது, பிரிய மாணவர்களே, புதிய உண்மை புதிய சிருஷ்டிகள், பெயர் அளவில் இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகள் இருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட போகிறாங்க. மூன்றாவது பார்க்கும்போது, ஜயன் சியோன், இவர்கள் நாமினல் ஜயன்ல இருந்து பெயர் அளவில் இருக்கக்கூடிய சியோன் மத்தியிலிருந்து அவங்க பிரித்து, என்ன ஒரு ஆச்சரியமான வார்த்தைகள் இது. அப்ப இது உண்மை நிலவரம் இது. ஏனால் நம்மெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறது வேதமான சபைக்கு உள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய சிருஷ்டிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், சியோனாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து தான் அவர் பேசும்போது, சியோன் அப்படிங்கும் போது அதை மாத்திரம் நீங்க நினைச்சிட வேண்டாம், அந்த சியோனுக்குள்ள பெயர் அளவில் இருக்கக்கூடிய சியோன் இருக்கிறாங்க சொல்ற. வேதமானவர்கள்னா பெயர் அளவில் இருக்கக்கூடிய வேதமானவர்கள் அங்க இருக்கிறாங்க. புதிய சிருஷ்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாரும் புதிய சிருஷ்டிகள் நம்ம சொல்லிக்கலாம், ஆனா நமக்குள்ளேயும் பெயர் அளவில், பெயருக்கு மாத்திரம் புதிய சிருஷ்டிகள் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா. இதை குறித்து தான் பேசும்போது, இங்க மிகப்பெரிய ஒரு பிரிவு நடக்க போகுது இந்த ஏழாம் காலகட்டத்தினுடைய சபையில, லவோதிக்கிய சபையில. இந்த சபையினுடைய முடிவு இந்த யுகத்தினுடைய முடிவாக அங்க இருக்கு. அது மாத்திரமல்ல, ஒரு அறுவடையில இந்த ஒரு காரியம் அங்க முடிகிறதா இருக்கு. பிரியமானவர்களே, இவ்விதமாக சொல்லும் போது இந்த ஒரு செப்பரேஷன் எவ்விதமாக இருக்கும், இந்த ஒரு பிரிவு எவ்விதமா இருக்கும். ஒரு வகையில பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு இந்த உண்மையை சொல்லும் போது, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் அங்க குறித்து பேசுறார், கிறிஸ்தவர்கள் மற்றும் பெயர் கிறிஸ்துவை குறித்து அங்க பேசுறார். இப்ப நம்ம பெயர் கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு இங்க வாய்ப்பே இல்ல. ஏனென்று சொன்னால் நமக்கு தெரியும், பெயர் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்ல, பேச்சளவில் கூட என்ன பண்றல, அவங்க கூட நம்ம போய் பேசுறது கிடையாது. அப்ப நம்முடைய முழு ஐக்கியம், முழு சம்பந்தம் எங்க இருக்குன்னா, நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில தான், நம்முடைய சபைகள் மத்தியில தான் இருக்குன்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் போது, இன்னும் இதுல இருந்து ஒரு பிரிதல் வேணுமா, இதுல இருந்து ஒரு பிரிவு, ஒரு செப்பரேஷன் அங்க வேணுமா? ஆனா கர்த்தர் இயேசுன்னு சொல்லும் போது நிச்சயமாகவே அது உண்டு சொல்றார். ஏனால் இந்த அறுவடையில பிரிக்கப்படணும், உண்மை மற்றும் பொய் அங்க பிரிக்கப்படணும், சத்தியம் மற்றும் அசத்தியம் அங்க பிரிக்கப்படணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எவ்விதமாக சபையில, இந்த ஏழாம் சபையில அது நடக்கும், இந்த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் இது எந்த வகையில அது நடக்கும்? அதுக்குதான் அப்போஸ்தலர் பவுல் ஒரு வசனத்தை குறிப்பிடுறார், சபையின் மத்தியில நடக்கக்கூடிய இந்த கடைசி பிரிவு, இந்த செப்பரேஷன், இதை குறித்து அவர் பேசும்போது மிக கடுமையான ஒரு ஒரு வார்த்தை, ஒரு வசனம் தான். நீங்கள் படிக்கலாம், 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 2:11-12.
ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
இந்த 2 வசனங்களை பார்க்கும் போது அப்போஸ்தலர் பவுல் மிகுந்த மிகுந்த ஒரு எச்சரிப்புள்ள ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குள்ளாக அங்க தீர்க்கப்படுவாங்க. இது வந்து உலகத்துல போய் நம்ம பேச முடியாது, அல்லது பெயர் அளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதை போய் பேச முடியாது. அப்போஸ்தலர் பவுல் யாருக்காக இந்த வசனத்தை பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, சபைக்குள்ள தான் பேசுறாரு. ஏன்னு சொன்னால் வசனத்துடைய ஆரம்பமே என்ன சொல்லப்படுதுன்னா, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற இவங்க. அப்ப சத்தியம் அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, அவங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில இருக்கும் போது அவர்கள் சத்தியத்தில் அவங்க பிரியப்படுறதில்ல, இதை குறித்து அவங்க பேசுறாரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சத்திய சபைக்குள்ள அசத்தியம் என்கிற ஒரு வஞ்சகம் நிச்சயமாகவே அங்க இருக்கும். 2 வசனத்தை பார்க்கும் போது, பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, முதல் வசனம் சத்தியம், 2 வசனம் பொய். அப்ப இந்த பொய்யான சத்தியத்தை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ள அனுப்புவார். அப்ப அவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை எங்க குறித்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தேவனுடைய இந்த வஞ்சகம் எங்க வருது, எங்க அனுப்புறாருன்னு பார்க்கும்போது சபைக்குள்ளாக அவர் அனுப்புறதாக பார்க்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இதை குறித்து. இங்க மேலான விருப்பங்களுக்கு மிகுந்த தடை போடுகிறதாக இங்க இருக்கு. என்ன பார்க்கும்போது போய் நம்முடைய மேலான விருப்பங்கள், மேலான நோக்கங்களுக்கு தடை போடுகிறதாக, அதை தடை செய்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த பொய் வஞ்சகம். உண்மையில பார்த்தோம் அந்த கோதுமை மணிகள் வளரக்கூடாத படிக்கு இது கூட என்னாச்சுங்க, கூட சேர்ந்து அங்க வளர்ந்தது. மண்ணில் இருக்கக்கூடிய அநேக சத்துக்களை இதை எடுத்துக்கொண்டதுனால அநேக கோதுமை மணிகள் என்ன பண்ணிச்சுக்கலாம், ஆகுது நம்முடைய வளர்ச்சியை அது இழந்து விட்டதுன்னு கூட அங்க பார்த்தோம். பெரியமானவர்களே, இங்க பார்க்கும் போது மேலான விருப்பங்கள் நம்முடைய மேலான நோக்கங்களை அது தடை செய்கிறதா இருக்கு. பொய்யான வஞ்சகம் உள்ள இந்த ஒரு சத்தியம் கூட நாம் பார்க்கிறோம். அப்ப விதமாக நம்ம பார்க்கும் போது மனிதர்கள் அநேகமாக நினைக்கலாம், ஒருவேளை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு பிசினஸ்மேன் அவர் பார்த்தா அவருடைய வியாபாரத்துல நல்லா பைசா சேர்க்கணும்னு சொன்னா அவர் என்னதான் எதிர்பார்ப்பாரு, வேற எந்த ஒரு காரியத்தையும் அவர் நோக்கி பார்க்க மாட்டார். வியாபாரம் வியாபாரம், பணம் பணம் தான். ஆனா அது கூட சகோதரன் என்ன சொல்றாருன்னா உலகத்தார் மத்தியில் அது ஒரு வஞ்சகமாக அங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்க சொல்றாரு, அவிதமாக அதை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும், அது அழிவுன்னு கூட அங்க சொல்றாரு. இப்ப அவருடைய முடிவு இல்ல, அவர்கள் தேடி போன அந்த சொத்து சுகம் அல்லது அவங்களுடைய வியாபாரம் எதற்காக தன்னுடைய நேரத்தை அவங்க செலவழிச்சாங்களோ இந்த காரியம் கடைசியாக ஒரு அழிவுக்குள்ளாக ஒரு முடிவுக்குள்ளாக அங்க வருதுன்னு சொல்லி அங்க பாக்கு. இப்ப உதாரணமாக தான் சொல்கிறாரு. ஆனால் மனிதனுடைய அந்த ஒரு எண்ணம் அவங்களுடைய நோக்கம் விவிதமாக இருக்கு அப்படின்னா நிச்சயமாகவே நாம் கூட என்ன உட்கார்ந்துருக்கோம், புதுசியாக அழைக்கப்பட்டிருக்கோம், நல்லா நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் கூட கோதுமை மணிகள் தான், ஒருவேளை நம்ம ஒத்துக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், சொல்லலாம், அறிக்கையிடலாம். ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்க்கும் போது நிச்சயமாகவே நமக்கு தெரியும், வேற யாரும் இன்னொருப்பதான் என்ன பண்ண ரிப்போர்ட் பண்ண வேண்டாம், கமெண்ட் பண்ண வேணாம், எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்கும் போது நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய எண்ணங்களை விதமா இருக்கு. சகோதர அருமையான ஒரு வசனம் கொடுக்கிறார், நீதிமொழி புஸ்தகம் 16:25 வசனம், தெரிந்த வசனம் தான், படிக்கலாம். 16:25 நீதிமொழிகள்.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்.
அப்ப நமக்கு தெரிந்த வசனம் தான், மனிதர்களுக்கு செம்மையாக நன்மையாக தோன்ற நல்ல வழின்னு சொல்லி தோன்றுகிற வழிகள் அங்கு உண்டு. ஆனால் அதனுடைய முடிவு எப்படிதான் இருக்கலாமா? ஆமா, இந்த வசனம் உலக ஜனத்திற்கோ அல்லது வந்து பெயருக்கு சொல்றது மாத்திரமல்ல, நிச்சயமா நமக்கு இருக்கு. குறிப்பாக இந்த பாடத்தை படிச்சிட்டு இருக்கு நமக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம் போயிட்டு இருக்கிற வழி நல்ல வழின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், யோசனை பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம சகோதர சகோதர மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, இந்த சகோதரிட்ட பேசினாலும் சத்தியம், அந்த சகோதரிட்ட பேசினாலும் சத்தியம். உடனே நமக்கு என்ன ஒரு என்ன வரும்னா, ஓ நான் என்ன ஒரு அருமையான ஒரு புதிய சிருஷ்டி, நல்ல ஒரு பாதையில தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நம்ம நினைச்சிடலாம். சகோதர இடத்துல சொல்ல போற ரொம்ப அருமையா சொல்றாரு, நீங்கள் சரியான வழியில ஓடிக்கொண்டிருக்கீங்க சொல்லி நீங்களே உங்களை வஞ்சித்துக் கொள்ளாதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாரு. இப்ப இது விதமான ஜனங்களை குறித்து அவர் பேசும்போது நீங்களே உங்களை வஞ்சித்துக் கொள்ளாமல் ஏமாற்றிக் கொள்ளாமல் இருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எந்த வழியில போயிட்டு இருக்கீங்க, எதை நோக்கி போய் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. விதமாக சபைக்குள்ள இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய இந்த வஞ்சனை இது என்னவாக இருக்கு, திரும்ப அந்த வசனங்கள்ல நாம் பார்க்கும்போது சபையினுடைய அதற்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள தேவன் ஒரு வஞ்சனையை அங்க அனுப்புறார் அப்படின்னு பார்க்கும்போது ரசல் அழகாக ஒரு முதல்ல ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார், எதுனா இது சபையினுடைய அறுவடையை அது பிரதிபலிக்கிறதாமா, இந்த ஒரு வசனம் சபையினுடைய அறுவடையை அது பிரதிபலிக்கிறதாக அங்க இருக்கு. எப்படி அப்படி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் வஞ்சகம் அது ஒரு பிரிவை உண்டு பண்ணும், இன்னும் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த வகையில் பார்க்கும் போது சபையில சபையினுடைய இறுதியில ஒரு அறுவடை நடக்கும், அது கோதுமை மணிகள் மற்றும் களைகளை அது பிரிக்கிறதாக அங்க இருக்கு. ஆகவே அறுவடையை இந்த வசனம் அங்க பிரதிபலிக்கிறதாக அங்க இருக்கு. இன்னொன்னு சொல்ல பார்க்கும்போது இந்த வசனம் அவர் சொல்றாரு நேரடியாக சபைக்கு அது பொருந்துகிறதாக இருக்கு, நேரடியாக சபைக்கே இங்க சொல்கிறதா அங்க சொல்றார். அதுக்கு இன்னொரு துணை வசனம் ஏன் சொல்றான்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் பேதுரு இல்ல நிருபத்தில் நமக்கு தெரிந்த வசனம் தான், நீங்க படிக்க வேண்டாம். நியாய தீர்ப்பு எங்க தொடங்குதுலாமா, முதல்ல தேவனுடைய வீட்டில் அது தூங்குற காலமாக இருக்கு. அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது நியாய தீர்ப்பு தேவனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் எங்க முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சபைக்குள்ள, இந்த 7வது காலகட்ட சபையில லவோதிக்கா சபையில அது துவங்கணும், அப்பதான் ஒரு அறுவடை அங்க நிறைவேறும். பெரியமானவர்களே இங்க பார்க்கும்போது சபையினுடைய அறுவடை இது பிரதிபலிக்கிறது, அது மாத்திரமல்ல நேரடியாக அது சபைக்கு பொருந்துகிறது ஒரு ஆதாரமாக இங்க சொல்கிறார். இன்னொரு பாயிண்ட் சொல்லும் போது இந்த சபையில் என்னென்ன காரியங்கள் அங்கு நடக்கும், எவ்விதமான வஞ்சகங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒளியை இருளாகவும் இருளை ஒளியாகவும் இங்க தேவனுடைய வார்த்தையை அங்க சொல்லுவாங்க. அதனால தேவனுடைய வார்த்தையை ஒளியை இருளாகவும் இருளை ஒளியாகவும் எப்படி நம்ம பிரசங்கம் பண்ண முடியும்? அதற்குள்ள வஞ்சகம் ஒளிந்திருக்கும். நேரடி கண்களை பார்க்கும் போது, காதுகள்ல கேட்கும் போது அது தெரியாது. திரும்பமாக சாத்தானுடைய வஞ்சகம் கூட இதுல இருக்குன்னு சொல்லி சொல்றார். அடுத்தது சொல்லப்போதான் சொல்றார், சாத்தானுடைய கோபம், அவருடைய வல்லமை, அவருடைய வஞ்சகம் மிகுதியாக இந்த கடைசி கால சபையில் இருக்கிறதுனால நிச்சயமாகவே இங்க ஒளி இருளாக காண்பிக்கப்படும், இருளானது ஒளியாக அங்க காண்பிக்கப்படும் சொல்லி அங்க பார்க்கும். பெரியமானவர்களே, இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லும் போது என்ன சொல்றாரு, சொல்லும் போது இந்த சபையில குறித்து பார்க்கும் போது அந்நிய பாஷையினுடைய காரியங்களை குறித்து கூட இங்க பேசுறாங்க. அந்நிய பாஷைக்கும் அற்புத அடையாளங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா இங்க என்ன பாயிண்ட் அவர் பேச வரான்னு தெரியல. ஆனா இருந்த போதிலும் இந்த மாதிரி ஒரு காரியம் ஆதி திருச்சபையில் இருந்தது நமக்கு தெரியும். ஆனால் தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காரியம் சாத்தானுடைய வஞ்சகமாக கடைசி கால சபைகள், அவரே சொல்ல போய் கடைசி கால சபை அங்க சொல்ல, இன் அவர் டேஸ் சொல்றார், நம்முடைய நாட்கள்ல அது நடக்கும் சொல்றார். ஆனா இவ்விதமாக நடக்கு, இதுவரைக்கும் நடந்தது நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. சோ விதமா ஒரு புது பாயிண்ட் கூட அங்க கொடுக்கறதா பார்ப்போம். நம்முடைய நாட்கள் அப்படின்னா அது என்ன அர்த்தங்க? கடைசி கால சபை 1874 இருந்து எது வரைக்குங்க, 60 வரைக்கும், சபை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த 7 சபைன்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்ப இது எவ்விதமாக அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது நம்ம சொல்ல நம்மளும் குறிப்பா ஒண்ணு சொல்ல முடியாது. ஆனால் இருந்த போதிலும் என்ன விஷயத்தை சொல்லலாம்னா, இன்னும் கூட அற்புத அடையாளங்கள்ல விசுவாசம் இருக்கக்கூடிய ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க. ஏன்னா சபையில அற்புதங்களும் அடையாளங்களும் ஏன் நடக்கல? ஏன்னா ஆதி திருச்சபையில அது நடந்துச்சு இல்லைங்களா? ஒரு அனுபவத்தில் நான் சொல்றேன், ஆதி திருச்சபையில அற்புதங்களும் அடையாளங்களும் அது நடந்துச்சு. அப்ப அது உண்மை திருச்சபை தானா? ஆமா, உண்மை திருச்சபை தான். இன்றைக்கு அதே அற்புதங்களும் அடையாளம் எங்க நடக்குது? பெருசபைகள் நடக்குது. அப்ப அது உண்மை திருச்சபையா இல்ல இது உண்மை சபையா? அறியாத சகோதர சகோதரர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா பிரியமானவர்களே, இந்த பாயிண்ட் படிக்கும் போது அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வந்தது. சகோதரர் என்ன சொல்றான்னு தெரியல, ஆனா இருந்தாலும் என்ன சொல்றான்னா, மாடர்ன் சாட்டனிக் டெலியூஷன் சொல்றான். இங்க சொல்லும் போது ரொம்ப நய வஞ்சகமான சாத்தானுடைய நய வஞ்சகம் சொல்லியாங்க, புதுமையான ஒரு வஞ்சகம் சொல்லியாங்க சொல்றாங்க. இதை குறித்து அதிகமாக நான் பேச வேண்டும். அடுத்தது இங்க சொல்லும் போது இது இந்த ஒரு வஞ்சகம் தேவனே இங்க அனுமதிச்சிருக்கிறார். அவ்விதமாக வசனம் அங்க சொல்லப்படுது, தேவனே அனுமதித்திருக்கிறார். சகோ ரசல் இதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்கிறதை விட தேவன் இதை அனுப்புவதற்கு அவர் விரும்புகிறார் சொல்லி அங்க சொல்லலாம். என்ன ஒரே வார்த்தை இது, தேவன் அனுமதிச்சுக்கிறார் அப்படிங்கிறது ஓகே. இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், ஆனால் தேவன் அதை விரும்பிட்டார். இங்கிலீஷ்ல உங்களுக்கு நான் படிக்கிறேன், God not only permits but also desires. அங்க சொல்லுது தேவன் விரும்பிட்டார் இந்த வஞ்சகத்தை சபைக்குள்ள அனுப்புறதுக்கு, தேவனே விரும்பிட்டார். அப்ப என்ன ஒரு காரியத்திற்காக தேவன் இந்த வஞ்சகத்தை சபைக்குள்ள அனுமதிக்கிறார், சபைக்குள்ள அனுப்புவதற்கு அவர் விரும்பிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது சொல்றாரு, ஃபெய்த், அதாவது தட் த ஃபெய்த் ஆஃப் ஹிஸ் பீப்புள் ஷுட் பி சிவியர்லி ட்ரைடு சொல்றார். உண்மையாகவே இந்த சத்தியத்துல தம்முடைய ஜனங்கள் எந்த அளவுக்கு உண்மை காண்பிக்கிறாங்க அப்படிங்கறக்கு ஒரு சோதனையாக தேவன் இந்த வஞ்சகத்தை சபைக்குள்ள அனுப்புவதற்கு அவர் விரும்பிட்டார்ன்னு சொல்லி சொல்றார். ரொம்ப புதுமையான வார்த்தைகள் சகோதரங்க பேசுகிறத பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரே, இவ்விதமாக சபைக்குள்ள வஞ்சகங்கள் அங்க இருக்கும். இது தேவனால் அனுப்பப்படும், தேவனே விரும்பி இந்த ஒரு காரியத்தை செய்வார். என்ன காரணத்திற்காக அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய ஜனங்கள் சத்தியத்தில் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கும், அதனுடைய முடிவு அவர்களை இந்த பெயர் சபையிலிருந்து இல்ல பெயர் புதிய சிருஷ்டிகளிலிருந்து உண்மையில பரிசுத்தமானங்களாக அவர்களை அறுவடை செய்து எடுப்பதற்கும் தேவன் இந்த வஞ்சகத்தை சபைக்குள்ள அங்க கொடுத்துட்டார்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது இந்த வசனத்தை பார்த்தா, கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள்ளாக அனுப்பிட்டார் சொல்லி அங்க பார்க்கிறோம். எவர்களுக்குள்ளாக, அவர்கள் யார் என்று சொல்லி அடுத்தது நம்ம பார்க்கலாம். 2 அதிகாரத்தில் 11 வசனத்தை பார்க்கும்போது, அவர்களுக்குள்ளாக தேவன் இந்த வஞ்சகத்தை அனுப்பிவிட்டார். யார் அவர்கள், இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் பாயிண்ட், சத்தியத்தை இவர்கள் கேட்டு உணர்ந்து பின்வாங்குவர்களாக அங்க இருக்கிறாங்க. பின்வாங்குறது மாத்திரமல்ல, இவர்கள் கேட்ட சத்தியத்தை, உணர்ந்து கொண்ட சத்தியத்தை, பிடித்து கொண்ட சத்தியத்தை மறுதளிக்கிறவர்களாகவும் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி அங்க பார்ப்போம். அப்ப இதெல்லாம் சத்தியத்தை கேட்கிறவங்க யாரு, அதை உணர்ந்து கொள்ளுங்கிறவங்க யாரு, அதை பிடித்துக் கொள்ளுங்க யாருன்னா, உண்மையாகவே தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஜனங்கள் தான் இவங்க. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு சில காரணத்தில் சில காலகட்டங்களில் கேட்டுக்கொண்ட அந்த சத்தியை உணர்ந்த சத்தியத்தை அவர்கள் மறுதளிக்கிறவர்களாக அங்க இருக்கிறாங்க. அதை குறித்து அங்க சொல்லும் போது அவர்களுக்குள்ளே அந்த ஒரு வஞ்சகத்தை அங்க அனுப்புறாரு. அது மாத்திரம் எவ்விதமாக அவங்க இருக்கிறாங்கன்னா சத்தியத்தை அவங்க என்ன பண்ணல, அதுங்க விசுவாசியாம. அடுத்தது சொல்லும் போது அநீதியில பிரியப்படுவர்களாக அங்க இருக்கிறாங்க. சத்தியம் ஒரு பக்கம், அநீதி இன்னொரு பகுதியில் இன்னொரு வயதில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்ப சத்தியத்துக்குள்ள முழுமதியாக போன அந்த ஜனங்கள், சத்தியத்தை ஒப்புக் கொடுத்த அந்த ஜனங்கள், இவர்கள் இந்த ஒரு நிலையிலிருந்து அவர்கள் அநீதியை விரும்பத்தக்கதாக அதிகபட்சமான வஞ்சகத்துக்குள்ள அவங்க போகிறாங்க. இதற்கு அநேக காரணங்கள் சபைகளில் அங்க சொல்லலாம். பிரிமானவர்களே, இவ்விதமாக பார்க்கும்போது சத்தியத்தை கேட்டு உணர்ந்து அதை மறுதளிக்கிறாங்க, அநீதியை அவங்க விரும்புகிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது இவர்கள் சுய சித்தத்தை, தங்களுடைய சொந்த மாம்சத்தினுடைய சித்தத்தை, அடுத்த வார்த்தை அங்க எழுதுறாரு சுய இச்சையை, தங்களுடைய ஆசைகளை இவர்கள் சபைக்குள்ளாக நிறைவேற்றிக் கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பார்க்கும்போது சிறு சிறு வாய்ப்புகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வாங்களாம். அநேகம் பேர் சபைக்குள்ளாக அங்க இருப்பாங்க, சத்தியத்தை கேட்டுக்கொண்டவங்க, உடன்பயிற்சி பண்ணி கொண்டவங்க. இவர்களுக்குள்ளாக தேவன் வஞ்சகத்தை அங்க அனுப்புகிறார் சொல்லி அங்க பார்க்கிறோம். மூன்றாவது விஷயம் பார்க்கும்போது இவர்கள் அன்பினால சத்தியத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. இவர்கள் கேட்டுக்கொண்ட சத்தியம், குறிப்பாக சொல்லப்போனா 53 வகுப்புகள் அவங்க கேட்கிறாங்கன்னா தேவன் மேல வைத்திருக்கிற இல்ல சத்தியத்தின் மேல வைத்திருக்கிற அன்பின்த்தமாக இவர்கள் சத்தியத்தை பெற்றுக் கொள்ளலையாம். சத்தியத்தின் மேல வைத்திருக்கிற அன்பின்த்தமாக இவர்கள் தங்களை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கல சொல்ற. அப்ப இவ்விதமாக அன்பு நிமித்தமாக தங்களை அர்ப்பணிக்காதவர்கள், சத்தியத்தை பெறாதவர்கள் சொல்லி அங்க பார்க்கும். அநேகமா உங்களுக்கு தெரிந்திருக்கும் கேரக்டர் ஸ்டடி புக்ல வந்து நீங்க சில பாயிண்ட்ஸ் கூட நீங்க படிச்சிருப்பீங்க. அதை பார்க்கும்போது சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் எந்த நிலையை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பார்க்க சில விசித்திரமான காரியங்களை சொல்றாங்க. சில பேர் இதுக்காக பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னா இவ்விதமாக போதகம் சென்றதுக்கு என்ன பண்றாங்க, சத்தியத்தை பெற்றுக்கொள்ள. அருமையான டாக்டர்ஸ் இருக்கு, அருமையான டீச்சிங்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணலாம், போனா பேசலாம். அவித உருவத்தோடு கூட சத்தியத்தை பெற்றுக்கொள்வதாக அங்க இருக்கிறாங்க. இன்னும் பார்க்கும்போது இந்த சத்தியம் புதுமையாக இருக்கு, நவமானதா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஆச்சரியத்துல என்ன பண்றாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் சொல்ல முடியும் போது சில பேர் தர்க்கங்களுக்காக, வாக்குவாதங்களுக்காக என்ன பண்றாங்க, சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க. இந்த கேட்டகரிஸ் எல்லாம் கொண்டு வந்து இதுல சேர்த்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அடிப்படையில சத்தியத்தின் மேல அவர்களுக்கு அன்பு இல்லை சொல்லி வைப்பாங்க. இதெல்லாம் பேசும்போது நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம், ஒருவேளை இந்த பாயிண்ட்ல நம்ம இருக்கிறோமா இல்ல, ஓகே பரவாயில்லையா, நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்தது சொல்லும் போது சகோதரர் சொல்றாரு இவர்கள் சத்தியத்தினுடைய மதிப்பு தெரியாது, அதோட வேல்யூ என்னங்கிறது இவர்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. சத்தியத்தினுடைய மதிப்பை இவங்க அறியாதவங்களாக அங்க இருக்கிறாங்க. அதனால இவர்களுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்னு சொன்னா இருள் சொல்றாரு. ஒரு இருளுக்குள்ளாக இவங்க இருப்பாங்க. இந்த இருள் அநேகமாக யாருக்கும் தெரியாது. வெளிச்சம் பிரகாசனா, அந்த வெளிச்சம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இவர்கள் இருளுக்குள்ள இருக்கிறதுனால இந்த இருள் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லி அங்க சொல்றார். ஏனென்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் அவர் என்ன பண்றார், வெளிச்சமாக எரிந்து கொண்டிருக்கிறார். சகோதரி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட முடிஞ்ச வெளிச்சத்தை கொடுத்திருக்காங்க. இவங்க மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சகோதரன் அப்படி இருப்பார், அவரும் வெளிச்சம் கொடுக்கிறவராக மற்றவங்க கண்களுக்கு தெரிவார்கள். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு இவர்கள் வேண்டாதவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக அங்க இருக்காங்க. அப்ப தங்களுடைய தன்னுடைய பார்வைக்கு வேண்டாதவர்கள், தங்களுடைய பார்வைக்கு உகந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டும், பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் இந்த வஞ்சகத்தை உங்க உள்ள அனுப்புறார் சொல்லி அங்க பார்ப்போம். இவ்விதமாக சொல்லும் போது பின்ன யாரு தான் சபைக்குள்ள உண்மை விசுவாசிகள், எந்த நிலையில் இருப்பாங்க, உண்மை பரிசுத்தவான்கள் எந்த நிலையில் இருப்பாங்க? சங்கீதக்காரன் ஒரு கேள்வி கேட்கும் போது வசனங்கள் கூட நீங்க படிக்கலாம். தாவீது சங்கீதத்தில் 24 வசனம் 3-5 வரைக்கும் படிக்கலாம். 24:3-5
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்,
இந்த நிலையில் இருக்கும்போது யார் தேவனுடைய பர்வதத்தில், கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். பர்வதம் என்பது நமக்கு தெரியும், ராஜ்யம் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில பார்க்கும்போது யார் கர்த்தருடைய பர்வதத்தில், தேவனுடைய பர்வதத்தில் அங்க ஏறுவாங்க,
யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
அப்ப இங்க பார்க்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவங்க எவ்விதமாக இருப்பாங்கன்னா, இங்க 3 கேரக்டர்ஸ் அங்க சொல்லப்படுது. எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல அவங்களுடைய கைகள் எவ்விதமாக இருக்கலாமா, சுத்தமுள்ள கைகளாக அங்க இருப்பாங்க. அடுத்தது பார்க்கும்போது அவர்கள் மாசில்லாத இருதயம் உள்ளவர்களாக அங்க இருப்பாங்கன்னு சொல்லி அங்க பார்க்கிறோம் பின்னமானவர்களே. அது மாத்திரமல்ல, ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காம அவங்க இருப்பாங்க. இந்த மூன்று காரியங்களை கூட நம்ம பார்த்து இந்த பாடத்தை நம்ம முடிக்க போலாம். முதல்ல சுத்தமுள்ள கைகள், இதை நம்ம நம்ம பேசும் போது நம்ம தியானிக்கும் போது ஒருவேளை நம்முடைய காரியங்கள் விதமா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். சுத்தமுள்ள கைகள் பார்க்கும்போது சகோதரர் சொல்லும் போது ஹானஸ்ட் லைஃப், உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, உண்மையில் ஒரு ஜீவத்தை குறித்து அங்க பேசுகிறார். அப்ப சுத்தமுள்ள கைகள் அப்படின்னு பார்க்கும் போது மூன்று காரியங்களை சொல்லலாம். இங்க சொல்லும் போது முதல்ல கிளீன் ஆக்ஷன் சொல்லலாம், சுத்தமுள்ள கிரியை நம்ம சொல்லணும். பரிசுத்தமுள்ள கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அடுத்தது கிளீன் கான்டாக்ட் அங்க சொல்றார். கிளீன் கான்டாக்ட் பார்க்கும்போது நல்ல நடத்தை உள்ள, நல்ல நடத்தை உள்ளவர்கள் இவர்கள். மூன்றாவது சொல்லும் போது எல்லா நிலையிலும் பாவத்தை அங்க எதிர்த்து நிற்கக்கூடிய ஜனங்கள் இவங்க. எந்த சூழ்நிலையாலும் இவர்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஜனங்கள். இது சகோதரர் ரசல் அவர்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ். இது அடுத்தது பார்க்கும் போது இவங்க எந்த ஒரு நிலையில அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவர்கள் மாசில்லாத இருதயத்தில் அவங்க இருப்பாங்க. ஹானஸ்ட் ஹார்ட் அங்க சொல்ற, மாசில்லாத பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்தில் அவங்க இருப்பாங்க. இருதய சிந்தைகள்ல அவங்க இருப்பாங்கன்னு பாக்குறோம். இப்ப தேவ பார்வையில இருந்து நோக்கும் போது அவர் பார்க்கும் போது இவர்கள் எந்த விதத்திலும் குற்றமற்றவர்களாக அங்க இருப்பாங்க. அடுத்தது இவர்களுடைய வாஞ்சை எவ்விதமாக இருக்கும், இவங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை எவ்விதமாக இருக்கணும், எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக அங்க இருக்கும். நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன், இந்த ஒரு மனோ வாஞ்சையில தான் இவங்க சபைக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் பின்னமானவர்களே. அடுத்தது நம்ம பார்க்கும் போது இவர்கள் ஆத்மாவை மாய்க்கு ஒப்பு கொடுக்காமல், ஒப்பு கொடாமல் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும். இது சிம்பிளா ஒரே பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன், உலக நோக்கங்களுக்கு, உலக விருப்பங்களுக்கு, உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஒருபோதும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஏற்ற விதமான வேஷம் அவங்க தரிக்க மாட்டாங்க. அப்போ சொல் பவுல் சொல்கிற மாதிரி அப்ப உலகத்திற்கு ஏற்ற அந்த ஒத்த வேஷம் தெரியாமல் இவர்கள் முழுமையாக தங்களை ஜீவ பலிகளாக ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் சொல்லி அங்க பார்க்கலாம். இவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க பிரவேசிப்பாங்க. தேவனால கிறிஸ்துவனுடைய சபைக்காக தெரிந்து கொள்ளப்படுவாங்க. உண்மை பரிசுத்தவான்களாக அங்க இருப்பாங்கன்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கும் போது இந்த ஏழாவது காலகட்ட சபையில இன்னும் தேவன் அவருடைய பார்வையில பார்க்கும் போது என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக இங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. இதற்கு மூன்று சாட்சிகள் சகோதரங்க கொடுக்கிறார். அது கூட நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நாம் தேவனி பிள்ளைகளா இருக்கிறோமா? நிச்சயமாக தேவனி பிள்ளைகளா ஆவதற்கு நம்ம இடத்துல தகுதிகள் அங்க இருக்கா? அது கூட நம்ம பார்க்கணும். இது மூன்று சாட்சிகள் அங்க பார்க்கணும். விட்னஸ் ஆஃப் சன்ஷிப் நம்ம சொல்லலாம். வசங்கள் நீங்க திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் கிழந்த நிருபம் அப்போஸ்தலர் பவுல் 8:16, ரோமர் 8:16,
நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.
அப்ப நம்ம சொல்லிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் நாங்க சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றா நமக்கு பார்க்கும் போது, நீங்க சொல்லக்கூடாது, அது யார் சொல்லணும்? தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனுடைய ஆவி உங்களை குறித்து அங்க சாட்சி கொடுக்கணும் சொல்ற. தேவனுடைய ஆவி அவர் சாட்சி கொடுக்கணும். சரி பார்ப்போம் என்ன சாட்சி. மூன்று சாட்சிகளை குறித்து அங்க பாக்கணும். முதல் வசனம் திருப்பிக் கொள்ளலாம். 2 Corinthians 5:17 முதல் சாட்சி இது.
2 Corinthians 5:17
ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக அங்க இருக்கிறாரு. பழையவைகள் யாவும் என்னாச்சுங்க? ஒளிந்து போயிடுச்சு. பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயிருந்த, எல்லாம் புதிதாக அங்க இருக்கு. அதனாலதான் அவருக்கு பேர் என்னதுங்க? புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி, ஒரு புதுமையாக உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிருஷ்டி. ஆனால் இங்க பார்க்கும் போது நம்ம தீயில இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா இல்ல. பாபிலோனை விட்டு வெளியே வா அங்க சொல்லிட்டாரு. வந்துட்டோம், வந்துட்டேன். இன்னைக்கு உறுதியாக ஒரு சீட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், உண்மைத்தான். ஆனா அதுக்குண்டான பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இருக்கு. 1, 2, 3, 5, 6 இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்ப அதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்து அதை கலைந்து போடவர்களா, விட்டு விட வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் பெரியமானவர்களே. இரண்டாவது சாட்சி நீங்க போலாம். வசனம் 1 Corinthians 2:9
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
தொடர்ந்து வாசிங்க 10
நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்.
அப்ப இந்த வகையில பார்க்கும் போது கண் காணாத, காதில் கேட்காத தேவனுடைய அதிசயங்கள், தேவனுடைய சத்தியத்தினுடைய ஆழங்கள் யார் கையில கொடுக்கப்பட்டிருங்க? நமக்கு இங்க கொடுக்கப்பட்டதாக இருக்கு. இரண்டாவது சாட்சி நம்மதத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சத்தியத்தினுடைய ஆழம் என்ன, தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்த நோக்கம் என்ன, இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆழத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்வம் ஒவ்வொரு புதிய சிஷ்யன் மத்தியில இருக்கணும். ஒருவேளை இந்த ஒரு ஆர்வம், இந்த ஒரு தேடுதல், இந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நாம் யாருடைய புத்திரர்கள், யாருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் இயேசு சொல்லும் போது, மத்தேயு 5 அதிகாரத்தில் சொல்லும் போது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க பாக்கியவான்களாக அவங்க இருக்கிறாங்க. நீதியின் மேல ஒரு பசி தாகம் வாஞ்சை தேடுதல் வேணும். அப்ப விதமாக நாம் தேடி அதை கண்டுபிடிக்கும் போது நாம் கூட தேவனுடைய திட்டங்களை பெற்றுக் கொள்வர்களாக இருக்கிறோம். பெரியமானவர்களே, இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்கும் போது இந்த தேவனுடைய சத்தியத்தினுடைய ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது யார், நமக்கு தெரிந்த வசனம் தான் யோவான் 16:13 வசனம். யோவான் 16:13,
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
போதும், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். இந்த வசனம் சத்தியாவி நமக்குள்ள வந்துட்டாரா இல்லைங்களா, வந்தாச்சா இல்லையா, வந்திருக்கு, அதை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சகோதர அடுத்த ஒரு கேள்வி என்ன, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, அவர் சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துகிறாரு. ஆனா அடுத்தது உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, அவர் வழி நடத்தும் போது அவரை பின்பற்றி போறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா, அல்லது பின்பற்றி போய் கொண்டிருக்கிறீங்களா? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில கேள்வி. அப்ப எல்லாவித சகல சத்தியத்திற்குள்ளும் தேவன் நம்மை வழி நடத்தும் போது, அவர் கர்த்தர் முன்னின்று நம்ம வழி நடத்தி கூட்டிக் கொண்டு போகும்போது, கர்த்தருடைய பாதச்சோடுகளை பின்பற்றி போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா, அல்ல போய் கொண்டிருக்கிறோமா, இதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். விதமாக இந்த இரண்டாவது சாட்சி கூட சொல்றார். மூன்றாவது சாட்சியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயுவினுடைய நிருபம் 3:12 வசனம்,
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இங்க சொல்லும் போது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சத்தியத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு இவர்கள் வாஞ்சை கொள்ள வேண்டும். இது மூன்றாவது சாட்சி அவங்களுடைய வாழ்க்கையில. இவ்விதமான வாஞ்சை அவங்க மத்தியில் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய இருதயங்கள் இருந்துச்சுன்னா, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனால் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி அவங்க சொல்றாரு. இது ரொம்ப சந்தோஷம். ஆக எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், அறுவடை வேலையில பங்கேற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய சத்தியத்தை நான் மைக் பிடிச்சது நான் பேசுறேன், அல்லது நான் டிராக்ஸ் கொடுத்தனாலும் என்ன பண்றேன், நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க, அதை தொடர்ந்து வரக்கூடிய பாடுகளை அனுபவிக்க அப்படின்னு ஒரு கேள்வி அங்க வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய பாடுகளை அனுபவிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா கேட்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இந்த வசனத்தில் பார்க்கும்போது தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் அங்க துன்பப்படுவார்கள் சொல்லி அங்க பார்க்கிறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம். கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை ஏதாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:11-12 வசனம்,
என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
அப்ப என் நிமித்தம் உங்களை ஒருத்தர் துன்படுத்தினா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க, நீங்க சந்தோஷப்படுங்க, நீங்கள் பாக்கியவான்களாக அங்க இருக்கிறோம். தொடர்ந்து நீங்க படிக்கலாம்,
சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்.
சந்தோஷப்பட்டு நீங்கள் களி கூறுங்கள் எதற்காக அப்படின்னா, என்னை கர்த்தராக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக மாத்திரமல்ல, என் நிமித்தமாக நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இது யாரை பார்த்து சொல்றாரு, யாருக்காக சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்காக அங்க சொல்றார். தொடர்ந்து நீங்க படிக்கலாம்,
பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும்.
பரலோகத்தில் உங்களுடைய பலன் எவ்விதமா இருக்கலாமா, அது மிக மிக அதிகமாக அங்க இருக்கு. தேவனே உங்களுக்கு மிகுதியான பலன் அங்க கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என்னோட சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க. இது மூன்றாவது சாட்சியாக அங்க சொல்லப்படுது. அப்புறம் இந்த வகையில சத்தியத்தை நம் சுவிசேஷம் அறிவிக்கிற வகையில நாம் படுகிற துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, அது உடல் அளவில் மாத்திரமல்ல மனதளவில், ஒருவேளை இன்னைக்கு சிந்தையில நம்ம துன்பப்பட்டு பண்ணிருக்கலாம், இன்னும் உடல் அளவில் என்ன பண்ணல, துன்பங்கள் நமக்கு வரவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்ப விதமாக மூன்று சாட்சிகள் நாங்கள் பார்க்கணும். சரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சபையினுடைய கடைசி கால பகுதியில் அறுவடை அங்கு நடக்குது, ஒரு பிரிவு அங்க உண்டு பண்ணப்படுது, நமக்கு தெரியும். கோதுமை மற்றும் கலைகள் அங்க பிரிக்கப்படுது, உண்மை கிறிஸ்தவர்கள், பொய் கிறிஸ்தவர்கள், புதிய சிருஷ்டிகள், இங்க பெயரில் இருக்கக்கூடிய சிருஷ்டிகள், பரிசுத்தவான்கள், தேவனுக்கு அல்லாதவர்கள் அங்க பிரிக்கப்பட போகிறாங்க. இது ஒரு அறுவடையினுடைய காலமாக அங்க இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடிய ஜனங்களுடைய செயல்பாடுகள் இது என்னவா இருக்கு? பிரசன்ட் மிஷன் ஆஃப் த சர்ச், இந்த சபையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டதாக இருக்கும்? இது கடைசியாக நம்ம பார்த்து அங்க முடிக்கலாம். பெரிய மாணவர்களையும் முதல்ல எங்க சொல்லும் போது கேரக்டர் டெவலப்மெண்ட் எங்க சொல்றார், இங்க சொல்லும் போது நம்முடைய குணாதிசயங்களை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை சொல்றார். குணாதிசய குண நலன்களை வளர்த்தல் அதை குறித்து அங்க பேசுவதாக இருக்கிறார். இப்ப சபை இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு விசுவாசி இவங்க புதிய சிஷ்யல நிலைமையில அங்க இருக்கிறாங்க. இந்த நிலைமையில இருந்து இவர்கள் தனிப்பட்ட முறையில தேவனுடைய கிருபையை அவர்கள் உணர்ந்தவர்களாக அங்க இருக்கணும். ஒன்னு, இரண்டாவது சத்தியத்துல அவர்கள் வாஞ்சி உள்ளவர்களாக அங்க இருக்கணும். மூன்றாவது பார்க்கும்போது சத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாக அங்க இருக்கணும். அடுத்தது பார்க்கும்போது இதுல இருந்து வரக்கூடிய அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவர்களாக அங்க இருக்கணும். ஒன்று, இது குணாதிசயங்களை வளர்க்கக்கூடியதாக அங்க இருக்கு. இரண்டாவது பார்க்கும்போது பாடுகள் மூலம் விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட அந்த பாடுகள் மூலம் விசுவாசத்தை அவர்கள் உறுதிப்படுத்தவர்களாக அங்க இருக்கணும். இது எவ்விதமாக பார்க்கும்போது வசனங்கள் படிக்கலாம். ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம். ஒன்று பேதுரு 1:7,
அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
தொடர்ந்து இன்னொரு வசனம் கூட நீங்க படிச்சலாம், வெளிப்படுத்துதல் 2:10.
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
பெரியமானவர்களே, இந்த 2 வருஷத்தினுடைய விளக்கங்கள் கூட நமக்கு தெரிந்ததுதான். அப்ப இந்த வகையில பார்க்கும்போது பாடுகள் மூலம் நம்முடைய விசுவாசத்தை தொடர்ந்து உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். கடைசியாக பார்க்கும்போது பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்து நாம் மறிக்கிறவர்களாக அங்க இருக்கணும். பார்க்கணும், வசனம் படிக்கலாம். யோவான் எழுந்த சுவிசேஷம் 18:37 படிக்கலாம். யோவான் 18:37,
அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார்.
பிரியமானவர்களே, சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்துக்குள்ள வந்தேன், கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை. இப்ப கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களும் இதே ஒரு வார்த்தை தான், இதே ஒரு சாட்சி தான் கொடுக்கணும். கடைசியாக அநேக இதை குறித்து பாடங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இருந்த போதிலும் சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்கவும் பாடுபடவும் மறிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் ஒரு புதிய சிருஷ்டிகளாக. இறுதியாக ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நாம் படித்து முடிக்கலாம். இவ்விதமா பாடுகளை நம்ம அனுபவித்த மூலமாக என்னென்ன காரியங்கள் நாம் பெற்றுக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் எழுதின 1:29 பிலிப்பியர் 1:29,
ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
அப்ப கடைசியாக இந்த 7 கால சபைக்கு கர்த்தர் இயேசு மூலமாக அப்போஸ்தல் பவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவரை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அதையும் தாண்டி அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்கவும் அதை பெற்றுக்கொள்ளவும் அவரோடு கூட மரிப்பதற்கும் ஜீவனை கொடுப்பதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் சபையினுடைய அழைப்புன்னு கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். சபையினுடைய கடைசி நாட்கள்ல அல்லது கடைசி நாட்கள்ல இறுதி நாட்கள் இருக்கக்கூடிய சபையினுடைய காரியங்கள் விதமாக அங்க இருக்கு. தேவனுடைய வஞ்சகம் சபைக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட எதற்காக என்று பார்க்கும்போது தம்முடைய பிள்ளைகளை தேவன் அவர் தெரிந்து கொள்ளும் விதமாக விதமான ஒரு வஞ்சகத்தை அவர் கொடுக்க விரும்பிட்டார்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். பெரியமானவர்கள், ஆக தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஒரு ஓட்டத்தை நம்ம உறுதி செய்து கொள்ளும்படியாக தொடர்ந்து நம்முடைய சத்தியத்திலே நம்முடைய விசுவாசத்தை காண்பித்து தேவனுக்கு முன்பாக உண்மை காண்பித்து நம்முடைய ஓட்டத்தை நிறைவாகும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.